காரொரு கண்ணியர் ஐம்பன அற்றன் கரைமரமாய் வேறுருவே நீ விடுதி கண்டாய். அழியத்தக்க என்னை விட்டுவிடாதே, என்னையும் விடுதி கண்டாய், விடுதி கண்டாய். விளங்கும் திருவாரூரை வாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே, வாரூர் பூமுலையால் பங்கை என்னை வளர்த்தவனே. இங்கே பின்பகுதிகளை முன்னாடியே அசிந்து வளர்கின்ற நின் கருணை பையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மெழுகின்ற என்னை விடுதி கண்டாய். வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன் முடி உத்தர கோச மங்கைக்கரசே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தொற்றச் செழுஞ்சுடரே. வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன் முடி, வெண்மையான மதியினுடைய கொழுந்து, கொழுந்து என்பது குளிர், அப்பொழுது முளைத்தது என்பதனால ஒற்றை ஒற்றை பிறை. முதல் நாள் கீற்று என்று பார்க்கின்றோம். குளிர் என்பது மென்மையா இருக்கும், வந்து சிறியதாக இருக்கும். இது ஒரு கலை கொண்ட சந்திரன், மூன்று கலைகள் கொண்ட சந்திரன் சொல்றாங்க, அது தப்பு. ஒரு கலை கொண்ட சந்திரன், அதாவது 15 கலைகள் அழிந்து விட்டன. எஞ்சி இருந்த 16வது கலை அழிவதற்கு முன்பாக திருடியிலே வந்து விழுந்தான் பெருமான். என்ன பண்ணினார், அந்த ஒற்றை கலையை எடுத்து தலையிலே சுடிக்கொண்டு அதற்கு உயிரளித்தார். வெண்மதி கொழுந்து என்ன சொல்றேன், கொழுந்து என்பது ஒரு மரத்திலேயே மென்மையானது கொழுந்துதான். அந்த வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற, அது நன்றாக பிரகாசிக்கின்ற, அது வந்து தன்னுடைய ஒளியெல்லாம் குன்றி ஒற்றை கலையாக மெலிந்து போய் இறைவன் திருடியில விழுந்தாலும் அதை பெருமான் எடுத்து தலையிலே அணிந்த காரணத்தினாலே அதற்கு என்ன ஆயிடுத்து, அதற்கு தெம்பு வந்து விட்டது. அந்த ஒற்றை கலை முழு நிலையினுடைய ஒளியை காண ஆரம்பித்து விட்டது. காலதெல்லாம் உமிழ்தல், ஒற்றை கலையாக இருந்தாலும் அது பொட்டன்சியலே முழுநிலவு. ஆகவே என்ன பண்ணிடுது, அது முழுநிலையினுடைய ஒளியையும் வீசுகின்றது என்பதால் ஒளிர்கின்றான்னு சொன்னார். முழு ஒளியோடு ஒளிர்கின்ற, வெண்மதி கொழுந்தாக இருந்தாலும் அது முழு நிலவின் ஒளியோடு பிரகாசிக்கின்ற. அதே போல என்னுடைய இந்த ஐம்பல வேட்டையினாலே உயிர் அற்றுப்போயின் நிலையிலே உன் திருடிலே வந்து விழுந்தாலும் பெருமானே அந்த திங்களை நீ வந்து காப்பாற்றியதை போல என்னை காப்பாற்ற வேண்டும் என்பது இங்கு குறிப்பு, பரிகரம் அந்த குறிப்பு. வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீண் முடி, நீண்ட முடி. அவ்வாறு அந்த திங்களை தன்னுடைய சடையிலே வைத்துக் கொள்வதற்கு பெருமான் இடம் தேட வேண்டாம். பெரிய மாளிகை, செட்டி நாட்டுல வீடு, பெரிய மாளிகை. நம்ம ஒரு சின்ன வீடா, ஒரு ஒரு ரூம் தான் பாம்பேல, ஒரு ரூம் வீடு. அந்த ஒரு ரூம்லயே நடுப்புற வந்து ஒரு பார்ட்டிஷன் போட்டிருப்பாங்க கார்போர்ட்னால, அதுக்கு இந்த பக்கம் சமய கட்டம் இருக்கும், இந்த பக்கம் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எல்லாம். இங்க ஒரு ரூம் தான் வீடு பாம்பேல, அந்த வீட்டுக்கே 10,000 ரூபாய் வள வாங்குவாங்க. அத போல ஒரு வீட்டுல நாம ஒரு 10 பேரா போறோம், போனா அவங்க பயப்படுவாங்க. 10 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு சூட்கேஸ், ஒரு பேகு, ஒரு கூடை, 30 சூட்கேஸ், 30 பேக், 30 கூடை. இதை வச்சுட்டா மனிதர்கள் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அந்த வீட்டுல. அதே போல இருப்பவர்கள் வந்து ஒரு லக்கேஜையோ ஒரு மனிதர்களையோ பார்த்தா வாங்கன்னு சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இந்த மெலிந்த பிறை கீற்றினை வைப்பதற்கு பெருமான் இடம் தேடணுமா, அது நீர் முடி. அந்த சடை எப்படி இருக்குன்னா, செட்டி நாடு அரண்மனை மாதிரி இருக்கு. அங்க நீங்க வந்து அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர்ல போறீங்க, 2 லாரி சாமான் நீங்க எடுத்துட்டு போறீங்க உங்க ஊர்ல இருந்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வீடு தேடுற வரையும் எங்க வீட்டு ஹால்ல ஒரு ஓரமா போட்டு விடுங்க. அந்த 2 லாரி சாமானே எங்க கொட்டினாலும் அந்த ஹால்ல ஒரு ஓரமா தான் இருக்கும். ஹால்ல வந்து புதுசா ஒரு சாமான போட்ட மாதிரி ஹால் அடைபடாது. அது போல பெருமான் எத்தனை சாமான்களை எடுத்து சடையில வச்சுக்கிட்டாலும் அது சடை நிரம்பியதா ஆகாது, அது நீன் முடி. அதே போல பெருமானே எளியவனாகின்ற என்னை காப்பதனால உன் கருணை குறைந்து விடுமா என்பது ஒரு பரிகரம். அந்த திங்களை காப்பாற்றியது போல என்னை நீ காக்க வேண்டும் என்பது அங்கு ஒரு குறிப்பு. அந்த திங்களை உன்னுடைய நீண்ட முடியிலே ஏதோ ஒரு இடத்திலே நீ சுருகினாய். அந்த திங்களுக்கு என்ன ஆச்சு, சுதந்திரம் வந்துருச்சு. அந்த நீண்ட சடையிலே அது இங்கு அங்கு அலைந்து கொண்டிருக்கும். பெருமான் அதை வந்து ஒரு இடைஞ்சலாக நினைப்பதில்லை, இங்க எங்கேயும் போகாத இடம் இடப்பற்றாக்குறைன்னு நினைப்பதில்லை. அது போல நான் உன் திருவருளுக்கு புறம்பாகவும் அகத்தும் வந்தும் புறமும் போய்கொண்டிருந்தாலும் கூட உன்னுடைய பெரிய கருணை என்ன பண்ணுவோம், என் குற்றங்களை மன்னித்தரணும். உன் பெரிய கருணை வற்றாது. பத்ரிநாத்துல ஜலம் போய்கிட்டே இருக்கு, கங்கையில 10 கூட ஜலம் எடுக்கிறதுனால குறைஞ்சிடுமா, இல்ல 1 லாரி ஜலம் எடுக்கிறதுனால குறைஞ்சிடுமா, குறையாது. அதே போல ஒருவன் அந்த ஜலத்தை எடுத்து தலையில் கொட்டினால் கங்க வந்து குற்றமா நினைக்குமா, வேஸ்ட் பண்றான் ஜலத்தை அப்படின்னு. அது போல உலகில் பெருமானுடைய திருவுருளை மறந்து உலகில் ஈடுபடுவதை கூட பெருமான் கருணையினாலே மன்னிப்பானே தவிர என்னுடைய கருணையை நீ வீணடிக்கின்றாய் என்று அது குற்றமாக கருத மாட்டேன் கங்கையை போல. ஆகவே நீன் முடி என்பதனால பெருமானி யூ ஆர் அன்அஃபெக்டட். பெருமானை யாரும் அஃபெக்ட் பண்ண முடியாது. பெருமானுக்கு ஒரு குறையும் வராது. நாம எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவருக்கு ஒரு குற்றம் கிடையாது. பிழைப்பராயினும் திருமடி பிழையர்னு சொல்றாரு. ஆகவே உனக்கு ஒரு பாதமும் இல்லை. அப்ப வெண் மதிக்குன்று ஒளிர்கின்ற நீன்முடி உத்தர கோச மங்கை தரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தொற்று செழிஞ்சுடரே. தெளிகின்ற என்றால் விளங்குகின்ற பிரகாசிக்கின்ற. தெளிதல் என்பதற்கு பிரகாசித்தல் தான் இங்கு பொருள். கிளையராறதுன்னு அர்த்தம் கிடையாது. தெளிதல் பிரகாசித்தல் ஒளிருதல். தெளிகின்ற பொன்னும் எப்படின்னா உருக்கிய பொன் எவ்வாறு ஒளிவிடுவோ அதை போலவும், மின்னும் மின்னலை போலவும். மின்னலை யாரும் வந்து செயற்கையா ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா பொண்ணை செயற்கையாக செய்யலாம். செயற்கை என்பது நம் கையிலே பொண்ணு வந்த பிறகு அதனை உருக்கலாம், நீட்டலாம், தட்டலாம், எல்லாம் பண்ணலாம். மின்னலை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது தெளிகின்ற என்பது இந்த பொண்ணுக்குதான் அடை. ஒரு அந்த பொற்கொள்ளன் உருக்குவதனாலே மேலும் ஒளிவிடுகின்ற பொண்ணை போடவும். ஏன்னா பெருமானுக்கு நேரடியான பொண்ணு உபயாகாது. பொண்ணை அழித்தவன் மேல் உருகுகின்ற பொண்ணை போல ஒளிவிடுகின்றவன். தெளிகின்ற பொன் என்றால் பொற்கொள்ளன் உருக்க அதிகமாக ஒளியோடு பிரகாசிக்கின்ற பொண்ணை போலவும், மின்னலை போலவும். தெளிகின்ற பொண்ணு மின்னும் அண்ண தோற்ற அண்ண அதை போன்ற தோற்ற தோற்றத்தை கொண்ட செழிஞ்சுவரே என்றால் வளப்பமான ஒளிப்பொருளே. செழுமை வளப்பம், அதாவது ஒளி விட்டு பிரகாசிக்கின்ற பொருள் ஒளி குறைந்து கொண்டே வரும். என்ன காரணம்? அது ஒரு இந்தனம், அதாவது ஒரு எரி பொருள், எரி துரும்பு. அந்த எரி துரும்பினை பிடித்துக் கொண்டுதான் எரிகின்றது. எரி துரும்பு குறைய குறைய அது ஒளி குறையும். ஆனால் பெருமான் எந்த ஒரு எரி துரும்பினையும் வைத்துக் கொண்டு ஒளிர்வதில்லை. அவன் இயற்கையாகவே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதனால அந்த ஒளிப்பொருள் மட்டும் அந்த ஒளி வளர்ந்து கொண்டிருப்பதாக காணப்படுமே தவிர அது குறைவதாக காணப்படும். செழுகின்ற தெளிகின்ற பொண்ணு மின்னுமன்ன தோற்ற அந்த தோற்றத்தை கொண்ட செழிஞ்சுடரே. வளப்பமாக எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற ஒளிப்பொருளே ஜோதியே. நீ என்னை வாங்கினாய். என்னை வந்து வலிய ஆட்கொள்ளுதல் வாங்குதல். வாங்குதல் என்பது ஒரு பொருளை சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொருளை எடுத்தல், தூக்கி எடுத்தல், வளைத்து திரித்து பிடுங்கி எடுத்தல், பெயர்த்து எடுத்தல். வாங்குதல், பெயர்த்து எடுத்தல், பிடுங்கி எடுத்தல். சிக்கிய பொருளை ஜாகிரதையாக தன்னிடத்திலே மீண்டும் எடுத்துக் கொள்ளுதல், தூக்குதல் என்ற பொருளை எல்லாம் கொடுக்கும். எங்கு வாங்கி கொடுத்தார் இதனையே? தன்னுடைய உடலிலிருந்து எந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தார்? பிரித்து எடுத்துக் கொடுத்தார். வாங்குதல் ஒரு பொருளை ஓரிடத்திலிருந்து எடுத்து இன்னொரு வைப்பதற்காக முயன்று எடுத்தல். பெருமானே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கி. கருணை கையில் என்றால் கருணை கையினால். இல் என்பது மூன்றாவது பொருள் தருகின்றேன். தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்ற நின் கருணை கை, அதாவது ஒரு எல்லையின்றி வளர்கின்ற நின்றே கருணையாகின்ற கை. கருணை கை என்பது உருவகம், கருணையாகின்ற கை. அந்த கருணைக்கு ஒரு எல்லை கிடையாது. அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்ற கருணை. பெருகிக்கொண்டே இருக்கின்ற நீர் வெள்ளத்தை போல வளர்ந்து கொண்டே இருக்கின்ற கருணை. அந்த கருணையாகின்ற கையாலே வாங்கி, கையில் வாங்கியிருந்தால் கையாலே வாங்கி. என்னை எங்கிருந்து வாங்கி? நான் எந்த இந்திரிய சற்றிலே அழுந்து கிடந்தேனோ அங்கிருந்து நீ என்னை வாங்கி தூக்கி எடுத்து எடுக்கவும் வாங்கவும் தான் இருக்கேன். வாங்கவும் அவ்வாறு நீ எடுக்கவும். வளர்கின்ற என்பது கருணைக்கு இயற்கையான ஒரு அடை. அது எல்லையின்றி பெருகிக்கொண்டே இருக்கின்றது என்பது குருநாதரை பொறுத்தவரையில் அவருக்கு பொருத்தமாகவும் அதை கொள்ளலாம். எப்படின்னா பெருமானை விட்டு நான் எவ்வளவு ஓடுகின்றதோ அவ்வளவு என்னை துரத்தி வந்து பிடிக்கின்ற கை, அதான் வளர்கின்ற கை. நான் அருகில் இருந்தேன் என்றால் அது நான் என்னை தொடுகின்ற அளவு அது வந்து வளரும். நான் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தேன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் வளரும், அதான் வளர்கின்ற கை. நான் எங்க இருந்தாலும் அங்கே என்னை கருணையினால் பிடிப்பதற்காக கருணையாகின்ற கை என்ன பண்ணும்? இந்த கை நீளம் கம்மி, அவன் திரும்ப வரும்போது பிடிச்சுக்கலான் இருக்காது. நான் எங்கு சென்றாலும் என்னை அந்த இடத்திலே பிடிப்பதற்காக தான் வளர்கின்ற கை. வளர்கின்றின் கருணை கையில் கையாலே வாங்கவும். நீ என்னை வந்து காப்பாற்றவும். வாங்குதல் நான் எங்கு எந்த செற்றிலே அழுந்து கிடந்தேனோ அங்கிருந்து என்னை வலியை பிடித்து பெயர்த்து எடுத்து ஆட்கொண்ட அந்த கருணை. வாங்கவும் அவ்வாறு செய்யவும் நீங்கி. அதையும் மீறி நான் பண்றேன். அம்மா ஓடி போய் ரோட்ல புதியில விளையாடுற குழந்தைய பிடிக்கிறாங்க. பிரிச்சுக்கு வீட்டுக்கு கொண்டு வர நேரத்துல அது டிமிக்கி கொடுக்குது. டிமிக்கிற என்ன? அம்மா என்ன பண்றாங்க? இன் நம்ம நல்லா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த குழந்தைய தர தர வச்சுட்டு வராங்க. அவ இனிமே இந்த குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சு அதை குளிப்பாட்டு சோறு போட்டு கட்டி போட்டுடலாம். குழந்தைகள் எல்லாம் பழகத்தை கட்டி போடுவாங்க. எங்கெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க? உங்களெல்லாம் கட்டி போட முடியுமா? உங்களெல்லாம் வெறுனா கட்டி போட்டாங்க. உங்களெல்லாம் வேற விதமா கட்டி போட்டாங்க. சின்ன வயசுல கட்டி போட்டாங்க. உங்களுக்கு பெரிய வயசுல சின்ன வயசுல மட்டும்தான் கட்டி போட்டாங்க. வாங்கவும் நீங்கி அவ்வாறு பெருமான் செய்யவும் நானாக நீங்கி, என பெருமான் என்னை நீங்க விடவில்லை, நானாக நீங்கி தாங்கவும் நீங்கி இப்பால் இந்த இடத்திலே ஈ என்பது இடிவினை காட்டுகின்றது. இந்த சேற்றிலே, இந்த வாழ்க்கையிலே இப்பால் மிளிர்கின்ற, மிளிர்தல் என்ற சொல்லுக்கு ஒளிவிடுதல் சாதாரண பொருள், இந்த இடத்துல அது பொருள் கிடையாது. மிளிர்தல் என்பது பிறழுதல், பிறழுதல்னா நழுவுதல், பிறழுதல் குதித்து ஓடுதல், அதான் மிளிர்தல். பெருமான வலிய வந்து ஆட்கொள்ளவும் அந்த கருணை கையிலிருந்து கூட நான் என்ன பண்ணேன், பிறழ்ந்தேன், அதிலிருந்து டெல்லிக்கு கொடுத்தேன். அந்த பெருமானுடைய பெருங்கருணையாக இந்த திருவுள்ள குறிப்புக்கு மாறாக நடந்தேன். மிளிர்தல் பிறழுதல் மாறாக நடத்தல், மிளிர்கின்ற எண்ணெய், அந்த குற்றம் கொண்ட எண்ணெய் விடுதி கண்டாய், இந்த விடுதி கண்டாய் விடாதேங்கிற பொருள் நல்லா தெரிந்து பாருங்க. அந்த பிறழ்கின்ற எண்ணெய் விடுகின்றாயின்னு சொன்ன அப்படிதான், அப்படிதான் பண்ணுவாரு சாமி. வலிய வந்து பெருமான் அருள் செய்யவும் அந்த அருளை வந்து பெருமானே ஏமாற்றி அந்த அருளிலிருந்து நாம் விலகின்றோம் என்று சொன்னால் பெருமான் சரி போட்டு விடாம என்ன பண்ணுவாரு, விடுதி கண்டா என்பதற்கு விடுகின்றா என்று பொருள் சிறப்பு கிடையாது. விட வேண்டாம், அப்படி பண்ணினாலே என்னை விட, விழுகின்ற எண்ணையும் அப்படி நான் செய்தாலும் பெருமானே விடுதி கண்டாய் என்னை விட வேண்டாம், விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். வெண் மதிக்கொழுந்தென்று ஒழுகின்ற நீன்முடி உத்தர கோசம் என்கிறது, செழுகின்ற பொண்ணும் மின்னும் நன்மை பெற்ற செழுமே. செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரி பண்ணாள் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய், எரிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோசமங்கைக்கரசே, வழி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனையே. வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி, வெறி என்பது வாசனை, அது வாசனை கொண்ட தேனுக்கு ஆகுபெயராக வந்திருக்கின்றது, பண்பு ஆகுபெயர். புது தேனுக்கு வாசனை உண்டு, நம்ம கடையில வாங்குற தேனுக்கு வாசனை இல்லையேன்னு பார்த்தா அது எத்தனையோ நாள் பழைய தேன், மலரிலிருந்து எடுக்கப்பட்டு வண்டினாலே அதனுடைய கூட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிற தேனை நீங்க வந்து மூன்று பார்த்தீங்கன்னா நறுமணம் கமழும், புது தேனுக்கு நறுமணம். அந்த பண்பாகுபெயர், அந்த தன்னுடைய வாசனையினாலே அந்த தேனானது குறிக்கப்படுகின்றது. வாய் அந்த தேனை வாயிலே கொண்ட, தேனினை வாயிலே கொண்டது எது என்று சொன்னால் ஆறு கால்களை கொண்ட வண்டு. அருகால் என்பது ஆறு கால்களை கொண்ட ஒரு பூச்சி என்பது பொருள், கரப்புக்கும் ஆறு கால் தான், ஆனா அதனை இங்கு சொல்லல. என்ன காரணம், இது வந்து வெறிவாய் அருகால், தேனினை உண்கின்ற ஆறு கால் கொண்ட பூச்சி, வெறிவாய் அருகால், வெறி என்ற தேனினை வாயிலே கொண்டிருப்பதும் ஆறு கால்களை கொண்டிருப்பதும் ஆகின்ற அந்த வண்டு, வெறிவாய் அருகால் தேன என்ற வண்டு, உழுகின்ற பூமுடி, அந்த வண்டு இங்குமங்கும் பறந்து பறந்து சென்று பெருமானுடைய சடைமுடியிலே இருக்கின்ற பலவிதமான மலர்கள், நூற்றுக்கணக்கான மலர்களை அன்பர்கள் எல்லாம் பெருமான் திருமுடியிலே அர்ச்சித்திருக்கிறார்கள், திருமுடியிலே தான் அர்ச்சனை செய்வார்கள். ஆனால் பெருமானுக்கு அர்க்கிய முதலியை கொடுக்கும் பொழுது திருமுடியிலே கொடுப்பார்கள். அந்த அர்க்கியமானது நறுமணம் கலந்த மலர்களோ அந்த கலவை சாந்தோ அக்ஷரைகளும் கொண்டு விடப்படும். ஆகவே அவ்வாறு பெய்யப்பட்ட மலர்கள் எல்லாம் திருமுடியிலே சென்று தங்கும் என்று பண்ணும். விரைவாய் அந்த பூவிலே இருக்கின்ற தேனினை உண்பதற்காக வண்டுகள் அந்த சடையை இங்குமெங்கும் ஊதுதல் உழுதலை போல காணப்படுகின்றன. வண்டு என்ன பண்ணுது, இந்த பூல உட்காருது, பறந்து போய் சற்று தொலைவில் இருக்கின்ற பூவில் உட்கார்கின்றது, மீண்டும் இங்கு வந்து உட்கார்கின்றது. முன்னும் பின்னுமாக அந்த வண்டானது வெவ்வேறு பூக்களிலே சென்று அமர்ந்து தேனினை உண்பது, ஒரு உழவன் தன்னுடைய கலப்பையை கொண்டு முன்னும் பின்னுமாக ஒரு வயலை உழுவதை போன்ற காட்சி தருகிறது. பிக்சரைசேஷன், பிக்சரை கொண்டவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு படம், ஒரு ஓவியத்தை வரைகின்றார் அந்த குருநாத். வண்டுகள் முன்னும் பின்னுமாக மலர்களை அமர்ந்து ஊதுவது, ஊதுதல்னா ரீங்கரித்துக் கொண்டு மதுவினை உண்ணுதலுக்கு ஊதுதல், மதுவினை உண்ட அந்த இன்ப நுகர்ச்சியினாலே வாய்விட்டு பாடுது. அப்ப இன்ப மேலிட்டினாலே மக்கள் எல்லாம் பாடுறாங்க, சீட்டு அடிக்கிறாங்க, பாடுறாங்க. அது போல அந்த வண்டு என்ன பண்ணுது, தேனினை உண்ட காரணத்தினாலே ரீங்கரிக்கின்றது, அதான் ஊதுதல் பேரு. அந்த வண்டு ஊதும் பொழுது முன்னும் பின்னமாக ஊதுதல், ஒரு உழவன் தன்னுடைய கலப்பை கொண்டு ஒரு நிலத்தினை உழுதை போன்ற காட்சி. தெரிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி, பூக்களை கொண்ட முடி, உத்தர கோஷமங்கிக்கிறது, பூக்களை கொண்ட சிறுசனை கொண்ட உத்தர கோஷமங்கிக்கு அரசனா இருக்கின்ற பெருமானே, வழி நின்று நின் அருள் ஆரமது ஊட்ட மறுத்தனே. பெருமானே வழி நின்று நான் செல்கின்ற ஏதோ ஒரு வழி, நின்னை நோக்கி நான் செல்ல பயணிக்கவில்லை, நான் என்னுடைய அழிவை நோக்கி பயணிக்கின்றேன். நான் என்னுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்திலே, அந்த காலத்திலே நீ என்னை வழிமறித்து நின்று, வழி நின்று வழியின்கண் நின்று, வழியின்கண் நின்று நான் நினைத்ததை செய்ய விடாமல் நீ நினைத்ததை செய்தா என்பதனால மறித்து நின்று என்று கொள்ள வேண்டும். வழியிலே ஒருவர் வருகின்றார், நாம் நினைத்தது நடந்ததுன்னா அவர் நம்ம மறிக்கல, வழித்துறையாக வந்துட்டார். நாம் நினைத்ததை செய்ய முடியாமல் அவர் நினைச்சது நம்ம செய்யற மாதிரி பண்றாருனா மறிக்கிறார். ஆனால் அவர் வழியிலே தோன்றுகின்றார், வழியே மறித்து தோன்றினார். வழி நின்று வழியின்கம் நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட தெரியாத தூய்க்க தூய்க்க போதும் என்ற எண்ணம் வாராத அமுது, அதான் ஆரமுது. நிரம்பிய அமுது ஆரமுது ஆமுது என்பதாலே நின்றிடத்தன்றி வேறிடத்து கிடைக்கல் ஆகாத அமுது. அந்த மலர் வந்து தில்லையில் மட்டும்தான் கிடைக்கும், வேறிடத்தில் கிடைக்காது என்பதை போல இந்த ஆரமுதாகின்ற தெவிட்டாத அமுதம் என்பது பெருமான் திருவடியில் மட்டும்தான் விளையுமே தவிர வேறிடத்தில் விளையாது என்பதனால நின் ஆரமுது. துணி கடைகள்ல போட்டிருக்காங்க குமரன் சில்க்ஸ் போட்டு, ஸ்ரீநகர் நோ பிரான்சஸ் எனிவேர். குமரன் சில்க்ங்கிற பேர்லயே ராயப்பேட்டால மயிலாப்பூர்ல எல்லாம் இருக்கும், இங்க போய் வாங்கிடாதயா, எனக்கு பிரான்ச் கிடையாது, எங்க கடைக்கு கிளை கிடையாது, ஒரிஜினல் கடை இருக்கிற இடம் இதான் ஸ்ரீநகர் தான். அதனால நீங்க ஒரிஜினலா வாங்கணும் இங்கதான் வாங்கணும். பெருமான் பிறவி நோயை அறுக்கின்ற அந்த பெருமானுடைய திருவடியாகின்ற சிவன் கருணை தேன் அது கிடைக்கின்ற ஒரே இடம் இங்கதான், இது வேறு இடத்துல கிடைக்காது, அதான் நின் ஆரமுது. இந்த பிறவி நோய்க்கு மருந்தாகின்ற அந்த பேரருள் ஏறைய தெய்வங்களிடம் இல்லை, இந்த சிவபெருமான் மட்டும்தான் உண்டு, கிளைகள் கிடையாது. இந்த பொருள் ஓரிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும், இந்த ஆரமுது கிடைக்கின்ற இடம் இந்த இடம் என்பதனால அது அந்த இடத்த முது என்று சொல்லப்படும். நின் ஆரமுது ஊட்ட வழி நின்று ஊட்ட, நான் ஏதோ நினைத்துக் கொண்டு செல்கின்றேன், என் அமுதத்திலே வேண்டி செல்லவில்லை, அவ்வாறு விருப்பில்லாத என்னையும் என் வழியிலே வந்து நின்று மறித்து எனக்கு ஊட்டிய ஊட்டவும் அவ்வாறு ஊட்டும் காலத்தும் நான் மறுத்தனன் வேண்டாம் என்று சொல்லி வாயை முடிக்கொண்டேன். என்ன காரணம், நான் வாயிலே வந்து தேன் விழுந்தாலும் வேண்டாம் என்று சொல்வேன், ஆனால் என்ன காரணம்னா நஞ்சினை தேடி செல்கின்ற காரணத்தினாரே நோக்கி கடைசி அடைய கொண்டு முதலில் சேர்க்க, நான் உன்னுடைய திரு அருள் ஆரம்பத்தினை அது அமுதமாக இருந்தாலும் கூட அது பிறவி நோயை நீக்கும் என்று அறிந்திருந்தும் கூட அது நீ வலிய வந்து ஊட்டினும் கூட நான் அதை உண்ண மறுத்து வாயை மூடிக்கொண்டேன். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த அமுதத்தை உண்ட பிறகு நஞ்சினை உண்ண முடியாது என்பது தெரியும், ஆகவே அதனை உண்ண மறுத்தனன். என்ன காரணம், எது செய்கின்ற தீப்புகு விட்டிலில், விட்டிலில் என்பதில் இருக்கிற இல் என்பது ஓம உருபு விட்டிலை போல, செழிகின்ற என்றால் வளர்கின்ற, செழிதல் வளர்தல், செழித்தல் என்பது வளர்தல் தான். செழித்தல் என்ற சொல்லானது இடைக்குறையாக எதிரை நோக்கி இடைக்குறைந்து செழிக்கின்ற என்பது செழிகின்ற என்று வந்தது என்று கொள்ளலாம். செழிதல் என்றே ஒரு சொல் உண்டு, ஆகவே அது செழிகின்ற என்று கொள்ளலாம். இழிகின்ற அழிகின்ற கழிகின்ற என்பதை போல செழிகின்ற, செழிதல் வளர்தல், செழித்தல் என்று சொன்னால் செழிக்கின்ற வரும் இடைக்குறை என்று கொள்ளலாம். செழிகின்ற வளர்கின்ற தீ, அந்த செழுகின்ற தீ புகு விட்டிலில் அதனை சென்று தான் அடைகின்ற விட்டில். என்ன கவனிங்க, விட்டிலாகின்ற பூச்சியின் வாயிலே தேன் வந்து தானாக விழுந்தாலும் அந்த பூச்சி அந்த தேனை துப்பி விட்டு தீ எங்கோ இருக்கின்றது, அந்த தீ வந்து வாயில விழல, இருந்தாலும் தொலைவில் இருக்கின்ற தீயினை இது நாடி சென்று புகுகின்றது. அந்த ஓமை பொருள் ஓமைய பொருளோட நன்றாக பொறுத்துக் கொள்ள வேண்டும். இறைவனே வலிய வந்து நமக்கு தன்னுடைய அருளை கொடுத்தாலும் அந்த அருளை துய்க்காது, தானாக கிடைக்காத தொலைவில் இருக்கின்ற சிற்றின்ப நுகர்ச்சியை நாமாக சென்று வலிய நுகர்வது என்று செய்கின்ற தீ புகு விட்டிலில், தீனை தான் சென்று புகின்ற விட்டில் இறைவன் தான் வந்து வழியாட்கொள்கின்றான், அதனை வேண்ட அது வேண்டாது விலக்கி நாமாக சென்று அந்த சிற்றின்பத்தை நுகர்வது அது எவ்வளவு பெரிய அறியாமை என்று படிக்கின்றான். அந்த அறியாமை கொண்ட என்னையா என்னையும் விட வேண்டாம். செய்கின்ற தீ புகு தானாக சென்று புகின்ற விட்டிலில், புகின்ற விட்டில் என்பதனால புகாத நேரத்திலே அந்த நெருப்பினுடைய வண்ணமானது கண்ணை கவர்வதாக இருக்கின்றது, ஆனால் புகுகின்ற காலத்திலே அதனுடைய வெம்மையானது உடம்பை சுடுகின்றது. அந்த சுட்டாலும் கூட புகுகின்ற காலத்திலே சுடுவதனாலே தன்னை விலக்கிக் கொள்ளலாம் என்று அறிவதற்கு கிடையாது, ஏன்னா அது வந்து பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி, அதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது. சுடுகின்ற காலத்திலே இது சுடுகின்றதே இதிலிருந்து விலகலாம் என்று நினைக்கின்ற நினைப்பு அந்த விட்டிலுக்கு உண்டாகவே ஆகாது. என்ன அது அறியாமை தலையில எழுத்து ஆடு ஆடிச்சு அழிச்சு. நம்ம குருநாதர் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுதான் சொல்றாரு, இத ஆனா வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டார் அப்பர் பெருமான். எளிமையா சிரமம்னா ஒண்ணும் இல்ல, முட்டாளிகளுக்கும் புரியாமல் அப்பர் பெருமான் சொல்லிட்டார், அறிஞர்களுக்கு புரியாமல் இவர் சொல்லிருக்கிறார். அது எப்படி அதை எப்படி சொல்லிட்டாருன்னா ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, அதை புரிஞ்சுக்காமலே போக முடியாது, இதையாவது புரிஞ்சுக்காம போகலாம் ஆனா அதை புரிஞ்சுக்காம போக முடியாது. வளைத்து நின்று ஐவர் கல்வர் வந்தனையை நடுக்கம் செய்ய, தலைத்து வைத்து உலையை ஏற்றி தழல் எறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற அமைகோவன் தெளிவிலாதே, திளைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் சொன்னேனே. ஐந்து திருடர்கள் ஒரு காட்டில் அலைகிறாங்க. அந்த காட்டில் அலையும் போது அவங்களுக்கு சாப்பாடே அன்னைக்கு முழுக்க இல்லை. சாப்பாடும் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, பயத்தை சுருட்டுது. ஒரு ஆமையை பார்த்தாங்க, சரி இந்த ஆமையை இன்னைக்கு சூப் வச்சு சாப்பிடுவோம். கடினமா ஒன்னும் கிடைக்கலனா கூட, ஹார்டா சாலிடா ஒண்ணு கிடைக்கலா கூட, கஞ்சி போல ஒண்ணு கிடைக்குது, பசிக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமைய சூப் கொஞ்சம் என்ன பண்றாங்க, ஆமையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு காட்டுல வந்து அடுப்பு மூட்டணும்னா மூணு கல்லு தான், அந்த மூணு ஆணவம் கண்மம் மயங்கிற மூணு கல்லு, மூணு கல்லே அடுப்பாய். அந்த மூணு கல்லுக்கு நடுப்புற சுள்ளி எல்லாம் போட்டு நெருப்ப மூட்டி ஒரு பெரிய பாத்திரம், ஆமை முழுக்க உள்ள போவோம், ஆவே ஒரு பெரிய பாத்திரமா வச்சு அந்த பாத்திரத்துல பாதி அளவு ஜலம், ஆமை முழுக்க நினையணும். ஜலத்தை விட்டு ஆமைய போடுறாங்க, உள்ள போட்டு ஆமை வெளியில வந்துடாம என்ன பண்றாங்க, மூடுறாங்க. ஒரு பெரிய மூடியை போட்டு மூடி அந்த மூடிக்கு மேல ஒரு கல்லை வச்சிடறாங்க. ஆமை குதிச்சு மூடியை திறந்துட்டு வந்துடக்கூடாது. அந்த மூடிதான் யான் என்ற அகப்பற்று, அதுக்கு மேல இருக்கிற கல்லுதான் எனது என்ற புறப்பற்று. யான் என்ற அகப்பற்றாகின்ற மூடி, அந்த மூடிக்கு மேல எனது என்ற புறப்பற்றாகின்ற ஒரு கல்லு, அதை வச்சுட்டு இந்த உலகில் ஆகின்ற அந்த பாத்திரம், அதுல இன்ப நாட்டமாகின்ற நீர், அந்த நீரில் இந்த ஆமையாகின்ற உயிர், அந்த உயிரை போட்டு ஆணவம் கண்மம் மாயாகின்ற அடுப்பு, அதுல நெருப்பு வினைப்பயனாகின்ற நெருப்பு, இத ஊட்டின இதெல்லாம் செய்யறது யாருன்னா ஐம்புலனாகின்ற கல்வர்கள். ஐம்புலாகின்ற கல்வர்கள் செய்யும் பொழுது இந்த ஆமை நினைச்சதா, இந்த தை மாச குளிருக்கு நாம குளிப்பதற்கு வெந்நீர் வைத்து தருவார் இல்லை. எவ்வளவு புத்திசாலியான ஆமை நம்மள மாதிரி. இந்த தை மாச குளிர்ல நமக்கு யாரு வெந்நீர் வச்சு தராங்க குளிக்கிறது என்று சொல்லி அந்த சூடு ஏற ஏற அது என்ன பண்ணதா, திளைத்து நின்று ஆடியதான், திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவில் ஆடிய. சூடு ஏறும் பொழுது சூடு தன்னை கொல்லும் என்று அறியாமல் திளைத்தல் என்பது அறியாமை என்று பார்க்கின்றோம். அந்த அறியாமை கொண்ட ஆமை போன்றவர்கள் தான் இன்ப நுகர்ச்சியை நாடுகின்ற மக்கள். அதே போல செழுகின்ற தீ புகுவிட்டில், புகின்ற விட்டில் வெம்மையை உணரும். கரையிலே இருக்கின்ற விட்டிலுக்கு அந்த பண்ணமானது உள்ளத்தை கவர்ந்து வெறுப்பிடுத்துமே அதை கூப்பிடும். ஆனால் புகின்ற விட்டிலுக்கு அந்த வெம்மை உணரப்படும். வெம்மை உணர்ந்தோம் என்று சொல்லி நகர வேண்டும் அந்த அறிவுகள். வெம்மையை உணர்கின்றோமே என்று சொல்லி விலக வேண்டும் அந்த அறிவு அதுக்கு கிடையாது. அதனை மீறி அது வந்து அந்த கவர்ச்சி இருப்பதனால அது விலக வேண்டும் என்ற நேரத்திலே விலக முடியாத வண்ணம் அது ஆட்கொள்வதனால என்ன அது அதிலே சென்று அழிந்து போகும். அது இறக்கைகள் வந்து சுடப்பட்டு, இறக்கைகள் சுடப்பட்டதுனால பறக்க முடியாது, நெருப்பிலே விடும். இறக்கைகள் முதலிலே கருகுவதனால, இறக்கைகள் கருகாது இருந்தால் வேணா அது பறக்கலாம், இறக்கைகளே முதலில் கருகும். அதாவது சுதந்திர உணர்ச்சி முதலில் கருகிடும். இந்திரிய வசப்படும் போது நம்முடைய சுதந்திரம் முதல்ல பறிபோகும், தப்பித்துக் கொள்கின்ற மார்க்கம் அடைபடும். அது அடைபட்டதுனால் என்ன ஆகும், அதிலே விழுந்து சாக வேண்டியதுதான். ஆகவே செல்கின்ற தீர்ப்பு விட்டிலில், அதே போல சின்மொழியாரில், சின்மொழி என்றால் சில பேசுபவர்கள், இது பெண்களுக்கு இயற்கையான அடைமொழி. எல்லாரும் கொஞ்சம் தான் பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க கொஞ்சம் தான் பேசணும்னு நினைச்சாங்க பழங்காலத்துல, அதனால அவங்களுக்கு சின்மொழி அனுபவிச்சு. அது வெற்றம் இருப்பதனால எல்லாத்தையும் வெளிப்படையா பேச மாட்டாங்க, அவங்க கொஞ்சமா தான் பேசிப்பாங்க. அப்படின்னா ஆடவரிடம்னு அர்த்தம், அவங்க கிட்ட அவங்க நிறைய பேசுவாங்க, அதை நம்ம கவனிக்க கூடாதுன்றதுனால அவங்க நமக்கு சிம்பிள். பெண்கள் வந்து பெண்களும் பேசிக்கொள்வதை நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது என்பதனால அவங்க நிறைய பேசுறாங்கிறது நமக்கு தெரியவே கூடாது. அதாவது கொஞ்சமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பெண்கள், என்ன காரணம்னா சமைக்கும் போதே சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் பரிமாறிட்டு அவங்க சாப்பிடும் போதே கொஞ்சமா சாப்பிடுவாங்க. நீங்கெல்லாம் அப்படி இல்ல, பொதுவா சொன்ன அவங்கெல்லாம் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு எஞ்சியதான் சாப்பிடுவாங்க. தோஷம் அவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சாப்பிட்ட பிறகு என்ன இருக்கு, அவங்க சாப்பிடுறத பார்க்கும்போதே இவங்களுக்கு பசி அடைந்த உள்ள கொண்டவர்களுக்கு, அதனால மீது கொஞ்சோண்டு சாதாரணம் போறோம். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அதாவது சேரும் இருக்கு, செந்தாமரையும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தா குளம். சேரு இருந்தா தானே செந்தாமரைன்னு சொல்லுவோம். செந்தாமரே இல்ல சேருதா இருக்குன்னா அது யாரும் வந்து விரும்ப போறது இல்ல. சேரு இல்லன்னா செந்தாமரை வராது. அது போல உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்களும் இருக்கிறார்கள். பொதுவாக மக்கள் இப்படிப்பட்டவர்கள். சின்மொழி யாரில் நாணம் இருப்பதனால கொஞ்சமா பேசுவோம். சின்மொழி யாரில் கண்ணாள் இந்த நாட்கள், இறைவனுடைய அருளை நீண்ட நாள் நான் தேடவில்லை, ஆனால் இந்த சிற்றின்பத்தை தொடர்ந்து பல நாட்கள் விளைந்தேன் என்று சொல்கின்றனர். சின்மொழியாரின் பன்னாள் அந்த பன்னாள் விளைவு ஒரு குற்றம். அது ஏதோ அகஸ்மாத்தாக ஒரு ஆபத்து ஆக்சிடென்ட் அடையலாம், ஆனா எப்போதுமே ஃபுட்போர்ட்லயே டிராவல் பண்ணி அடிக்கடி விடக்கூடாது. சின்மொழியாரின் பன்னாள் விழுகின்ற தொடர்ந்து விழுகின்ற எண்ணெய். பன்னாள் விழுதல் என்பது என்ன? ஒரு நாள் விழுந்த போதே அதனுடைய துன்பமானது நம்ம அறிகின்றோம். இருந்தாலும் அந்த துன்பத்தினை மறந்து வாசனா மரத்தினாலே இன்பத்தை மட்டும் நினைந்து மீண்டும் விழுதல், அது மீண்டும் மறந்து மீண்டும் விழுதல் என்று இவ்வாறு மறதியாகின்ற ஆணவ மரத்தினாலேதான் மறதி என்று விழுகின்றோம். ஆணவ மலம் உயிரினை கஷ்டப்படுத்தது பார்க்கிறோம். இப்ப மறதி என்றத தான் கற்ற கல்வியை மறப்பதிலிருந்து, தான் உற்ற அனுபவத்தை மறப்பதிலிருந்து, நல்ல அறிவினை மறப்பதிலிருந்து, பெரியோர் செய்த உபதேசத்தை மறப்பதிலிருந்து மறதிக்கெல்லாம் காரணம் ஆணவ மரம் என்று கற்கின்றோம். இறைவன் திருவள்ளினாலே இந்த ஆணவம் நீங்கினாலுடைய மறதியாகின்ற அசுரனிடமிருந்து ஒருவன் தப்ப முடியாது என்று பார்த்தால் புல நிகழ்ச்சியினாலேதான் ஒருவனுக்கு மறதி ஏற்படுகின்றது என்று கண்ணன் கீதையில் சொல்றார். நீண்ட தொடர்ச்சியில சொல்றார், ஜாயதோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷு உபஜாயதே. இந்த புலநின்பங்களை நினைப்பதனாலேயே அவற்றிலே அவனுக்கு தொடர்பு உண்டாகின்றது. நல்லா கவனிங்க, நாம் அனுபவித்த ஒன்றை நாம் நினையாதிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அது தொடர்பு கிடையாது. அவன் நினைப்பது குற்றம். அப்ப நினைக்கின்ற குற்றத்தை ஒரு எவ்வாறு தவிர்க்கலாம்னு சொன்னா, எதை நினைக்கணுமோ அதான் நினைக்கணும். இறைவனை தவிர இன்னொரு பொருளை நினைக்கவே கூடாது. இறைவனை தவிர இன்னொரு பொருளை நினைக்கும் பொழுது அது என்ன பண்ணும்? பரம்பரையா தொடர்ச்சியின் காரணமாக அது நினைக்க கூடாத பொருளை நினைக்க வைத்து விடும். பரம்பரை அதுக்கு பேரு, அது பெரிய ஆபத்து. இறைவனை தவிர வேற எதையும் நினையாவே இருந்தார்கள் அந்த அடையாளங்கள் எல்லாம். அப்ப அவ்வாறு வந்து வேறொரு பொருளை நம்ம நினைக்கும் போது இது வந்து ஆபத்தில்லாத பொருள் என்று சொல்லி நம்ம நினைத்தாலும் கூட அது ஆபத்துள்ள ஒரு பொருளோடு ஒரு ஒரு தொலைவிலே தொடர்பு கொண்டது. இறைவனை தவிர வேற எந்த ஒரு பொருளை நினைத்தாலும் அது இன்னொரு பொருளை நினைக்க தூண்டும், அது இன்னொரு பொருளை நினைக்க தூண்டும். அப்படி போய் என்ன பண்ணும்? தெரு கொடியிலே ஆபத்தாகின்ற ஒரு பொருளை நினைக்க தூண்டும். பரம்பரை தொடர்ச்சின்னு பேரு. அவ்வாறு அந்த ஆபத்தில் ஒரு மாற்றி கொண்டு விடுவான் என்பதனால இறைவனை தவிர எதுவும் நினைக்க கூடாது. இந்த பாடலை நாளைக்கு நான் விளக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே நம்ம இறைவனை தவிர வேற எந்த ஒரு பொருளை நினைத்தாலும் அது நம்ம என்ன பண்ணணும்னா, இறைவனை பற்றி நம்முடைய குருநாதர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதனை மறைக்கின்ற பெரிய நட்டத்திலே கொண்டு விடும் அப்படின்னு கண்ணன் சொல்றேன். அது நாளைக்கு நான் விளக்கிறேன். அந்த விளக்கிட்டு இந்த பாடலில் செய்கின்ற திருப்பு விட்டிலில் சின்மொழியாரி பன்னால் எழுகின்ற எண்ணெய் பிடிதி கண்டாய் விரிவாய் அருகார் உழுகின்ற பூமுடி உத்தர கோச மங்கைக்கரசே வழி நின்று நின் அருள் ஆரமுதுட்ட மறுத்தனே. வழி நின்று நின் அருள் ஆரமுதுட்ட மறுத்ததற்கு காரணம் சின்மொழியாரின் பன்னால் செய்கின்ற திருப்பு விட்டிலில் நான் விழுகின்றேன், அதுதான் காரணம். அப்படி இருந்தாலும் என்னை விடுதி கண்டாய், நீ விடக்கூடாது.